அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்திய வீடமைப்பு திட்ட பயனாளியான பெண் ஒருவரிடம் இலங்கை செஞ்சிலுவை சங்க அதிகாரி ஒருவர் பாலியல் சலுகை கோரியதாக கூறப்படும் விடயம் குறித்து விசாரணை செய்து வரும் அறிக்கை குறித்த செய்திகள். விடுதலை புலிகள் அமைப்பின் மகளிர் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழினி புற்றுநோயால் காலமானது குறித்த செய்தி. இன்று நடந்து முடிந்திருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலை தமிழ்நாட்டின் செய்தி தொலைக்காட்சி சேனல்கள் நேரலையாக ஒலிபரப்பிய விதம் குறித்த ஓர் அலசல்.
ஒரு சங்கத்தின் தேர்தலை இவ்வளவு பிரம்மாண்டமாக காட்டியதன் மூலமாக தமிழ் ஊடகங்களுடைய செய்தி வறுமை என்பதை மிக தெளிவாக காட்டக்கூடிய ஒன்றாக சினிமாவினுடைய அடிமைகளாக தமிழர்களை மாற்றுகிற நிகழ்வு என்பது இன்னொரு கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன்.
நிறைவாக மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 5 பகுதி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குகின்றவர்கள் பிரதீபன், புனதிசீலன், திருநாவுக்கரசு விக்னராஜா.
ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை நோக்கி மேலும் ஆயிரக்கணக்கான குடியேறிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் நிலையில் ஜெர்மனியும் துருக்கியும் மேலும் நெருக்கமாக செயல்பட்டு குடியேறிகள் பிரச்சினையை தீர்க்க முயற்சிப்பதாக உறுதியளித்துள்ளன. ஜெர்மனியின் ஆட்சித் தலைவி அங்கேலா மெர்க்கல் உடனான பேச்சுக்களை அடுத்து கருத்து தெரிவித்த துருக்கி பிரதமர் அஹ்மத் தாவூத் தாக்லு இருவரும் ஒருமித்த கருத்துக்கள் காணப்பட்டதாக கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் பயணிக்கும் துருக்கி பிரஜைகளுக்கான விசா விதிமுறைகளை தளர்த்தும் யோசனைக்கு மெர்க்கல் ஆதரவு வழங்கியுள்ளார்.
ஸ்லோவேனிய நாட்டின் உள்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தங்கள் நாட்டு எல்லை வழியாக அளவு கணக்கில்லாமல் அகதிகள் வருவதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கின்றார். ஹங்கரி தன்னுடைய எல்லைகளை மூடியதைத் தொடர்ந்து ஸ்லோவீனியாவுடாக அகதிகள் திசை திருப்பப்பட்டிருக்கிறார்கள். அகதிகளின் வழியில் இருக்கின்ற அடுத்த எல்லை நாடான ஆஸ்திரியா நாளொன்றுக்கு 1500 பேருக்கு மட்டுமே எல்லை தாண்டி வருவதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. அண்டை நாடான குரோஷியாவின் வருகை மையத்திலே ஆயிரக்கணக்கான அகதிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்லோவீனியாவுக்கும் குரோஷியாவுக்கும் இடைப்பட்ட எல்லையில் குரோவேஷியாவுக்குள் செல்வதற்காக 40 பஸ் வண்டிகள் நிறைய அகதிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே அகதிகள் வருகின்ற எண்ணிக்கை குறையவே இல்லை என்று கூறுகிறது UNHCR.
What we are seeing that winter is here and the numbers haven't gone down, so more desperate people on the move.
நாங்கள் இங்கே காணக்கூடியது என்னவென்றால் பனிக்காலம் தொடங்கிவிடுகின்ற நிலையில் இருக்கின்றது. ஆனால் அகதிகள் வருகின்ற அளவு குறையவே இல்லை. குளிர்பனி கூட கூட இவர்கள் படப்போகின்ற துன்பங்கள் அதிகரிக்க இருக்கின்றன என்றார் அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் பேச்சாளர்.
சிரியாவில் நடத்தப்பட்ட விமான தாக்குதல் ஒன்றில் அல்கைதாவின் மூத்த ஆயுததாரி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து சிரியாவிற்கு ஆயுததாரிகள் பயணிப்பதற்கான பாதைகளை திட்டமிடுவதில் ஈடுபட்டிருந்த சவுதி பிரஜையான சனாஃபி அல் நசர் என்ற அறியப்பட்டவரே கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அல்கைதாவின் நிதி விவகாரத்தை கையாள்வதில் அவருக்கு கணிசமான பங்கு இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி அவர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பென்யாமின் நெட்டன்யாகை விரைவில் ஜெர்மனியில் கண்டு இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே அதிகரித்திருக்கின்ற வன்முறைகள் குறித்து பேசியிருக்கின்றார். அத்துடன் பாலஸ்தீன தலைவர் மஹமுத் அப்பாஸையும் தான் சந்திக்கப் போவதாக ஜான் கெரி தெரிவித்திருக்கின்றார். இதே சமயம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் இருக்கின்ற மத வழிபாட்டு தலத்துக்கு சட்டவிரோதமாக புகுந்தார்கள் என்று கூறி இஸ்ரேலிய ராணுவம் சில ஜூத வழிபாட்டாளர்களை பிடித்து அப்புறப்படுத்தியிருக்கிறது. நப்லுஸ் பகுதியில் இருக்கின்ற யோசப்பர் கல்லறைக்கு 30 இஸ்ரேலியர்கள் போனதைத் தொடர்ந்து அங்கே பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையே சண்டைகள் மூண்டிருந்தன. கடந்த சில வாரத்தில் நடந்த வன்முறைகளில் 8 இஸ்ரேலியர்களும் 40 பாலஸ்தீனர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
உலகில் அருகி வரும் உயிரினமான ஹவுபரா வஸ்டர்ட் பறவைகளை வேட்டையாடுவதற்கு உள்ள தடையை மீள் பரிசீலனை செய்யுமாறு பாகிஸ்தான் அரசாங்கம் அந்த நாட்டு உச்சநீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. 2 முன்னர் இந்த தடை விதிக்கப்படும் வரை அரேபிய வளைகுடா நாடுகளிலிருந்து வரும் அரச குடும்பத்தினருக்கு இந்த பறவைகளை வேட்டையாடுவதற்கு தொடர்ந்து அனுமதி வழங்கப்பட்டு வந்திருந்தது.
இந்தியாவிலே மாட்டுறைச்சி உண்பது மற்றும் மாடுகளை கொள்வது தொடர்பான விஷயத்தில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 அரசியல்வாதிகள் கூறிய கருத்துக்களை அந்த கட்சியினுடைய தலைவரான அமித்ஷா கண்டித்திருக்கின்றார். மாடுகளை கொல்பவர்களுக்கு மரண தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என ஒரு பிஜேபி அரசியல்வாதியும், மாட்டுறைச்சி உண்டதற்காக கும்பலால் கொல்லப்பட்ட ஒருவருடைய கொலையை ஒரு விபத்து என வேறொரு பிஜேபி அரசியல்வாதியும் கூறியிருந்தார்கள். கடந்த வாரம் மேலும் இரண்டு முஸ்லிம்களின் மரணம் மாற்றுச்சி தொடர்பான இந்து தேசியவாத வன்முறைகளுடன் சம்பந்தப்படுத்தப்பட்டு பேசப்பட்டு வருகின்றது. இந்தியாவில் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள், மாடுகள் இந்துக்களை பொறுத்தவரையில் புனிதமான விலங்குகள். ஆனால் இந்தியாவில் மாற்றுச்சி உண்பவர்களில் முஸ்லிம்கள், கிறிஸ்துக்கள், இந்துக்கள் அடங்குவர்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்திய வீடமைப்பு திட்ட பயனாளியான பெண் ஒருவரிடம் இலங்கை செஞ்சிலுவை சங்க அதிகாரி பாலியல் சலுகை கோரியதாக கூறப்படும் விடயத்தின் விசாரணைகளின் நிலவரம் என்ன என்பது குறித்து இப்போதைய செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை செஞ்சிலுவை சங்க அதிகாரி ஒருவர் பாலியல் லஞ்சம் கோரியதாக செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நாளை திங்கட்கிழமை தாங்கள் கூடி ஆராயவிருப்பதாகவும் செஞ்சிலுவை சங்கத்தைச் சேர்ந்த அதிகாரியாகிய மகேஷ் ஜோனி அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார். இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டம் முழங்காவில் பகுதியில் வீடுகள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் தொழில்நுட்ப அதிகாரி ஒருவர் பாலியல் லஞ்சம் கோரியதாக தங்களுக்கு முறைப்பாடு கிடைத்ததாக அவர் கூறினார்.
As soon as we received this written complaint, we made a panel of the president.
இது பற்றி எங்களுக்கு ஒரு முறைப்பாடு கிடைத்தது. உடனடியாகவே நாங்கள் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவரின் தலைமையில் குழு ஒன்றை அமைத்து விசாரணைகள் நடத்தினோம். அந்த விசாரணைகளில் 15 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இந்த விசாரணை அறிக்கை குறித்து நாளை நாங்கள் கூடி ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிப்போம். இந்த அறிக்கையின் பெறுபவர்கள் குறித்து நாங்கள் இந்திய தூதரக அதிகாரிகளுடன் பேச்சுக்கள் நடத்தவும் தீர்மானித்திருக்கின்றோம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நாளைய கூட்டத்திலேயே முடிவு செய்யப்படும் என்றார் மகேஷ் ஜானி அவர்கள். இலங்கை செஞ்சிலுவை சங்க அதிகாரி ஒருவர் பாலியல் லஞ்சம் கோரினார் என்று செய்யப்பட்ட முறைப்பாடு செஞ்சிலுவை சங்க வட்டாரங்களிலும் இந்திய தூதரக வட்டாரங்களிலும் மட்டுமல்லாமல் பெண்கள் அமைப்புகள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். விடுதலை புலிகள் அமைப்பின் மகளிர் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழினி புற்றுநோயால் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை காலமானார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
விடுதலை புலிகள் அமைப்பில் மகளிர் அணியின் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழினி புற்றுநோய் காரணமாக மகரகம வைத்தியசாலையில் இன்று அதிகாலை காலமானார். சிவசுப்பிரமணியம் சிவகாமி என்ற இயற்பெயரை கொண்ட தமிழினி கிளிநொச்சி மாவட்டம் பரந்தன் பகுதியைச் சேர்ந்தவர். இறக்கும்போது அவருக்கு 43 வயது. கிளிநொச்சியில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த வேளை கடந்த 1991 ஆண்டு தனது 19 வயதில் விடுதலை புலிகள் அமைப்பில் இவர் இணைந்து கொண்டார். படைத்துறை பயிற்சி பெற்று செயற்பட்டு வந்த தமிழினி பின்னர் அந்த அமைப்பின் மகளிர் பிரிவு அரசியல் துறை பொறுப்பாளராக உயர்ந்தார். அரச படைகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான யுத்தம் 2009 ஆண்டு முடிவடைந்ததை அடுத்து அந்த வருடம் மே மாதம் 29 தேதி வவுனியா செட்டிக்குளம் மெனிக்ஃபார்ம் இடைத்தங்கல் முகாமில் தஞ்சமடைந்திருந்த போது விசேட காவல்துறை பிரிவினர் இவரை கைது செய்தனர். இளைஞர்கள் குறிப்பாக யுவதிகளுக்கு படைத்துறை பயிற்சி வழங்கியதுடன் வெளிநாடுகளில் உள்ள விடுதலை புலி உறுப்பினர்களுடன் தொடர்புகளை மேற்கொண்டிருந்தார் என இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. நீண்ட காலமாக வெலிக்கடை சிறைச்சாலையில் பெண்களுக்கான பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழினி நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய வவுனியா பூந்தோட்டம் புனர்வாழ்வு பயிற்சி நிலையத்துக்கு அனுப்பப்பட்டு ஒரு வருட புனர்வாழ்வு பயிற்சியின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். வடமாகாண சபைக்கான தேர்தல் நடைபெறவிருந்த அன்றைய சூழலில் அப்போதைய ஆளும் கட்சியாகிய ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினர் தங்கள் சார்பில் அவரை தேர்தலில் போட்டியிடச் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் என பரவலாக பேசப்பட்டது. ஆயினும் அவர் அரசியலில் தான் ஈடுபடப் போவதில்லை என்றும் அமைதியான முறையில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடப் போவதாகவும் உறுதியாக தெரிவித்திருந்தார். அதன்படி திருமணம் செய்து மிகவும் அமைதியான முறையில் சமூகத்தில் கூட எவருடனும் தொடர்பின்றி வாழ்ந்து வந்தார். இதன் காரணமாக இவர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்த தகவல் கூட வெளியில் வரவில்லை. நோய் தாக்கம் அதிகரித்து அவர் மகரகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே இன்று அதிகாலை மரணமடைந்தார். தமிழினியினுடைய சடலத்தை அவருடைய சொந்த ஊராகிய பரந்தனுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் அவருடைய கணவரும் தாயாரும் ஈடுபட்டிருக்கின்றனர். நாளை அல்லது நாளை மறுதினம் அவருடைய இறுதி கிரியைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியா முழுவதும் துவரம்பருப்பு உள்ளிட்ட சில பருப்புகளின் விலை கடந்த ஒரு மாதத்தில் பல மடங்கு உயர்ந்திருப்பது அரசியலில் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் முரளிதரன்.
இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் துவரம்பருப்பின் விலை கடந்த ஒரு மாதத்தில் கடுமையாக உயர்ந்துள்ளது. துவரம் பருப்பு மட்டுமில்லாமல் உளுந்தம் பருப்பு உள்ளிட்ட வேறு சில பருப்புகளின் விலைகளும் தற்போது கடுமையாக உயர்ந்துள்ளன. தமிழகத்தில் உணவில் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படும் துவரம் பருப்பின் விலை 2014 டிசம்பர் மாதம் ஒரு கிலோவிற்கு 75 ரூபாய் முதல் 77 ரூபாய் வரை விற்றது. ஆனால் தற்போது சில்லறை விற்பனையில் ஒரு கிலோ 170 ரூபாய் முதல் 180 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. உளுந்தம் பருப்பின் விலையும் கிலோவிற்கு 70 முதல் 80 ரூபாய் வரை கடந்த சில மாதங்களில் அதிகரித்துள்ளது. பருப்புகளின் விலை இந்த அளவுக்கு உயர்ந்ததற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன என்கிறார் தமிழகத்தில் மளிகைப் பொருட்களின் விலையை தீர்மானிப்பதில் முக்கிய சந்தையாக விளங்கும் விருதுநகரில் உள்ள அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் கார்த்திகேயன்.
பொதுவாகவே துவரை வந்து டிசம்பர் 1-15 புதுசு வரும். அப்ப எப்பயுமே ஆஃப் சீசன் சொல்ற கடைசி கட்டத்துல வந்து விலை உயர்வு கூடத்தையும் செய்யும் சரக்கு இல்லாத காரணத்துல. இந்த வருஷம் வந்து சரக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமா பற்றாக்குறையினால விலை ரொம்ப அபரிதமா கூடிச்சு. ரெண்டாவது காரணம் வந்து எப்பயுமே பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்ச உடனே எல்லா மகாராஷ்டிரா கர்நாடகா வியாபாரிகளும் சரக்கு நிறைய கொண்டு வருவாங்க. இந்த நேரத்துல வந்து லாரி ஸ்ட்ரைக் ஆன உடனே விலைவாசி எதுக்குமே ஒண்ணுமே சம்மந்தம் இல்லாம குளறுபடி ஆயிடுச்சு. இது ஒரு காரணம்.
இந்தியாவுக்கு பருப்பை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் விளைச்சல் குறைந்ததும் இந்த விலையேற்றத்திற்கு ஒரு காரணம் என்கிறார் விருதுநகரில் உள்ள பருப்பு வர்த்தகரான சந்திரமோகன்.
நாம வந்து தேவைக்காக வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். மியான்மர் அதாவது பர்மால இருந்து நமக்கு தேவையான உளுந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், துவர இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், ஆசியில இருந்து பயிர் வந்துகிட்டு இருந்தது, அமெரிக்கா இங்க வந்து அப்படின்னா மசூர் துவரம் பருப்புங்கிற ஒரு துவரம் பருப்பு தேசங்கடல போறது அது இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த காலகட்டத்துல அந்த நாட்டுல ஏற்படுற வளர்ச்சிகளும்
இம்மாதிரி ஒரு விலையேற்றத்தை தமிழக அரசு முன்கூட்டியே உணர்ந்து தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் என்கிறார் தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பின் தலைவரான விக்ரமராஜா.
இந்த பருப்பினுடைய விளைச்சல் இந்த வருஷம் மிக கம்மி, அது நம்ம நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே குறைவாக இருப்பதாக ஒரு கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். ஆனால் கூட வேளாண்மை சார்ந்த நம்மளுடைய துறை அதிகாரிகள் நம்ம மக்கள் தொகை கணக்கிட்டு நம்மளுடைய பயன்பாட்டை கணக்கிட்டு இத்தனை டன் நமக்கு தேவை இருக்கிறது, ஆகவே இந்த டன் குறைவாக இருந்தால் அதை சேகரித்து வைக்க வேண்டும் என்பது அரசுடைய கடமை. அதற்காக தான் அது ஒரு துறையே ஒரு அமைச்சர் இருக்கிறார், அந்த துறை கீழமா பல 1000 அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த பணியை சரியாக செய்திருந்தால் மக்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்க முடியும். இந்த வரலாறுமே கிடையாது. இந்த மாதிரி விலையேற்றம் என்பது 30 நாளைக்குள் ஒரு விலையேற்றம் இந்த முறைக்கு வந்திருக்கிறது.
தமிழகத்தில் 4 பேரை கொண்ட ஒரு குடும்பம் மாதத்திற்கு 1.5 கிலோ அளவுக்கு துவரம் பருப்பை நுகர்வதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் விற்பனை செய்வதற்காக அரசு வருடம்தோறும் 14,000 டன் அளவுக்கு பருப்புகளை கொள்முதல் செய்கிறது. பருப்புகளின் விலை கடுமையாக உயர்ந்திருப்பதால் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கும் வர்த்தகர்கள் விரைவிலேயே விலை குறையும் என எதிர்பார்க்கிறார்கள். இதற்கிடையில் பருப்பு விலையேற்றத்தை கட்டுப்படுத்த 40,000 டன் அளவுக்கு பருப்பு வகைகளை கொள்முதல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் சஞ்சீவ் குமார் சில நாட்களுக்கு முன்பாக தெரிவித்துள்ளார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று சென்னையில் உள்ள செயின்ட்ஸ் அப்பாஸ் பள்ளிக்கூடத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்து வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று சென்னையில் உள்ள செயின்ட் அப்பாஸ் பள்ளிக்கூடத்தில் நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த தேர்தலில் தற்போதைய தலைவரான சரத்குமார் தலைமையில் ஒரு அணியும் நடிகர் விஷாலை முன்னிலைப்படுத்தி மற்றொரு அணியும் போட்டியிடுகின்றன. இன்று காலையில் 7 மணியளவில் வாக்குப்பதிவு துவங்கி மாலை 5 மணி வரை நடைபெற்றது. இந்த தேர்தலில் 3,139 பேர் வாக்களிக்க முடியும் என்ற நிலையில் தபால் மூலமாக வாக்களிக்க 934 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இருந்தபோதும் 783 பேர் மட்டுமே தபால் மூலமாக வாக்களித்தனர். வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் தபால் வாக்குகளையும் சேர்த்து 2,597 பேர் வாக்களித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது. வாக்குப்பதிவின் போது பல சந்தர்ப்பங்களில் சலசலப்புகள் ஏற்பட்டன. காலையில் நடிகர் விஷாலை சிலர் தாக்க முயன்றதாக செய்திகள் பரவின. ஊடகத்தினர் அனுமதிக்கப்படாத பகுதிக்குள் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இதுகுறித்து ஊடகங்களிடம் பேசிய விஷால் தன்னை சிலர் தாக்க வந்ததாக தெரிவித்தார்.
அடிக்க போனாங்க, நான் வந்து கெஞ்சி கேட்டேன், நான் கெஞ்சி கேட்டேன், தயவு செய்து வந்து எந்த நம்மளா வேற ஆல் ஆக்டர்ஸ் சார், வேற ஆல் ஆக்டர்ஸ், சண்டை வேணாம், ஏன்னா எங்க சைட்ல சண்டை வரல, வந்து சார் ஒருத்தர் ஆக்டரே இல்ல சார், அவர் எந்த படத்துல நடிச்சார் தெரியல சார், என்ன அடிக்க வர்றாரு சார், ஐ நாட் பாதர் வித் தட், என்ன அடிச்சா பரவாயில்ல சார், லேடிஸ் இருக்காங்க சார்.
இந்த சம்பவம் குறித்து ஊடகங்களிடம் பேசிய சரத்குமார் வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்தில் சிலர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் யாரும் தாக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார்.
பூத்துக்குள்ள போய் அங்க வந்து ஸ்லிப் வாங்குற இடத்து வரைக்கும் போக கூடாது, அதான் சட்ட விதி சொல்கிறது, உள்ள போக கூடாதுன்னு. அப்ப நீங்க ஏன் இங்க வரீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இங்க இருந்து நம்மளுடைய வாக்களை சேகரித்த சில சகோதரர்கள் அதுக்கு சீட்டை கொடுக்குறாங்க, அவர் எடுத்துட்டு உள்ள போயாச்சு. பின்னாடியே போயிட்டு அங்க ஸ்லிப்பு வாங்குற இடத்துல போய் சொல்லும் போது நான் அப்ஜெக்ட் பண்ணேன். அப்ஜெக்ட் பண்ணதுக்கு அவங்க பேசுற பேச்சு வந்து நான் யாருன்னு கேட்கிற அளவுக்கு தகாத வார்த்தைகள் பயன்படுத்தும் போது அப்ப நீங்க வெளியே வாங்க நான் சொல்றேன், வெளியே வர வெளியே வர சொல்லியாச்சு. வெளியே வந்து அவங்க சீன்
முன்னதாக வாக்குப்பதிவு துவங்கிய சிறிது நேரத்திலேயே வாக்களித்த நடிகர் ரஜினிகாந்த், வெற்றி பெறுபவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பெயரை தமிழ்நாடு நடிகர் சங்கம் என மாற்ற வேண்டும் என கூறினார்.
யார் ஜெயிச்சு வந்தாலும் முதலில் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற பெயரை எடுத்து தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம் அப்படிங்கிறது மாற்றணும்.
அதற்கு சிறிது நேரத்திற்கு பிறகு வாக்களித்த நடிகர் கமல்ஹாசன், தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்திய நடிகர் சங்கமாக மாற வேண்டும் என தெரிவித்தார்.
இந்தியாவில் நார்த் இந்தியாவில் ஒன்று இருக்கிறது, தென்னிந்தியாவில் ஒன்று இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்திய நடிகர் சங்கமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை.
2006 பிறகு தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு தேர்தல் நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும். முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்த தேர்தல் தமிழக ஊடகங்களாலும் சமூக வலைதளங்களிலும் தீவிரமாக கவனிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு வந்தது. வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டங்கள் கூட தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்றன. தேர்தல் நடைபெற்ற சென்னை மயிலாப்பூர் செயின்ட் அப்பாஸ் பள்ளிக்கூடத்திலிருந்து இந்த தேர்தலை சில தொலைக்காட்சிகள் நாள் முழுவதும் நேரலையாக ஒளிபரப்பு செய்தன.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். இன்று நடந்து முடிந்திருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் குறித்த செய்திகளை தமிழ்நாட்டின் செய்தி தொலைக்காட்சி சேனல்கள் கடந்த பல நாட்களாக விரிவாக அலசியதுடன் இன்று ஒட்டுமொத்த தேர்தலையும் நாள் முழுக்க நேரலையாக ஒலிபரப்பிய விதம் சமூக வலைத்தளங்களில் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பின்னணியில் இந்த தேர்தலை தமிழக செய்தி தொலைக்காட்சிகள் கையாண்ட விதம் குறித்து எழுத்தாளரும் விமர்சகருமான மனுஷ்யபுத்திரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
பொதுவாக இந்த நடிகர் சங்க தேர்தலையே எடுத்துக்கொண்டால் இது தமிழ் சினிமா நடிகர்களுடைய ஒரு வீழ்ச்சியா அல்லது தமிழ் ஊடகங்களினுடைய வீழ்ச்சியா அல்லது தமிழ் சமூகத்தினுடைய வீழ்ச்சியா என்று பல கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. தமிழ் ஊடகங்கள் என்பது பொதுவாக சினிமாவின் ஒரு நிழலாக இருக்கிறது, தமிழ் சினிமாவினுடைய ஒரு உபபொருளாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. ஏனென்றால் சினிமாவிற்கு அப்பால் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வேறு எதுவுமே இல்லை என்பது போன்ற நிலைதான் தமிழ் தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்திருக்கிறது. 24 செய்தி சேனல்கள் வந்தபோது அதற்கு ஒரு மாற்று இருக்கிறது என்று என்னை போன்றவர்கள் எல்லாம் முழுமையாக நம்பினோம், அதில் உற்சாகமாக பங்கெடுத்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நடிகர் சங்க தேர்தலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவம் என்பது அது தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கப்படுகிற அதீத முக்கியத்துவம் என்பது மட்டுமல்ல, அது ஒரு விதத்தில் பார்வையாளர்களை அவமானப்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சங்க தேர்தல் என்பது அந்த சங்க உறுப்பினர்களை மட்டுமே சார்ந்த ஒரு விஷயம். இது போன்ற ஆயிரக்கணக்கான சங்கங்கள் இருக்கின்றன. அந்த உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அதிகார போட்டிகளை தவிர பொதுமக்களுடைய நலன் சார்ந்தோ அல்லது பொதுமக்களுடன் தொடர்பு கொண்டோ அதில் சொல்வதற்கும் பேசுவதற்கும் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த சங்க உறுப்பினர்களை தவிர வேறு யாருமே அந்த தேர்தல் சம்பந்தமான எந்த விஷயத்தையும் கேள்வி கேட்க முடியாது. அதனுடைய நடைமுறைகள் சாதக பாதகங்கள் அனைத்துமே அந்த சங்க உறுப்பினர்களுக்கு மட்டுமே உரியது. அப்படி இருக்கிற போது ஒரு பொது தேர்தலை போல அதை பிரம்மாண்டமாக மாற்றி அதை பற்றிய விவாதங்களை ஒரு சமூக வெளிக்கு எடுத்துச் சென்றதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய தவறை தமிழ் ஊடகங்கள் இழைத்திருக்கின்றன. அது என்னவென்று கேட்டால் சினிமா துறையினர் சம்பந்தமான எல்லா விஷயமும் ஒரு தமிழனுடைய அடிப்படையான பிரச்சனை என்பதை நீண்ட காலமாக நம்முடைய ஊடகங்கள் உருவாக்கி வந்திருக்கின்றன. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு சங்கத்தின் தேர்தலை இவ்வளவு பிரம்மாண்டமாக காட்டியதன் மூலமாக சினிமாவினுடைய அடிமைகளாக தமிழர்களை மாற்றுகிற நிகழ்வு என்பது இன்னொரு கட்ட எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இன்னொன்று, தமிழ் ஊடகங்களுடைய செய்தி வறுமை என்பதை மிக தெளிவாக காட்டக்கூடிய ஒன்றாக இந்த நடிகர் சங்க தேர்தலை அவர்கள் சித்தரித்த விதம் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய விதம் இருக்கிறது. இது எந்த விதத்திலுமே ஊடகம் சார்ந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டதல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து.
எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் அவரது செவ்வியின் விரிவான ஒலிவடிவத்தை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக
மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் ஐந்தாம் பகுதி தயாரித்து வழங்குபவர் சிவராமகிருஷ்ணன்.
தமிழர் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழும் மங்கள இசையின் சிறப்பு மிக்க ஒரு பரிமாணம் மல்லாரி இசை. வேறு எந்த வாத்தியம் அல்லது இசை அமைப்பிலும் மல்லாரி இசைக்கப்படுவதில்லை. மல்லாரி இசை என்பது சாகித்யம் இல்லாத சங்கீதம் என்று பொதுவாக அறியப்படுகிறது. ஆலயங்களில் திருவிழா காலங்களில் பெரிய அளவிலும் இதர நாட்களில் இறைவன் திருவீதி உலா வரும் காலங்களிலும் வகுக்கப்பட்ட இலக்கணங்களின் அடிப்படையில் இசைக்கப்படுவதே மல்லாரி மரபு என்று இசை அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அவ்வகையில் ஆலயத்திலிருந்து சுவாமி புறப்பாடு நடைபெறும் பொழுது பின்பற்ற வேண்டிய சில மரபுகளும் சட்டங்களும் இருந்தன என்றும் அது மல்லாரிக்கும் பொருந்தும் என்கிறார் இசை அறிஞரும் ஆய்வாளருமான B.M. சுந்தரம்.
அந்த காலத்திலே ஒரு முறையான சட்டம் ஒன்று இருந்தது. அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, சுவாமி வீதி உலாவுக்கு கிளம்பினால் மல்லாரி என்பது வாசிப்பார்கள், ரக்தி என்பது வாசிப்பார்கள், பல்லவி வாசிப்பார்கள், ஆனால் பாடல்கள் கீர்த்தனைகள் எதுவும் வாசிக்க கூடாது என்பது ஒரு நியதி. அதை எல்லோரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிச்சான். சோ சுவாமி கிளம்பணும்னு மல்லாரியோட கிளம்பி அந்த கீழ வீதி வரைகளும் கிட்டத்தட்ட மல்லாரி முடிந்த பிறகு அவர்கள் ராக ஆலாபனை எடுப்பார்கள். அந்த ஆலாபனை என்பது அடுத்த நாள் காலை சுவாமி வந்து விடியற் காலையோ 7 மணியோ 8 மணியோ ஆலயத்துக்கு திரும்பவும் அந்த விக்கிரகம் பிரவேசிக்கின்ற வரை இந்த ராகத்தை வாசிக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு ராகம் வாசிப்பதில் அபாரமான ஒரு கற்பனை திறமை, புதிது புதிதாக வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம், அதற்கான வசதி. நாகஸ்வரத்துல ஒரு 2 hours தொடர்ந்து வாசிச்சாலே ஒரு உறுப்புன்னு சொல்லுவார்கள். நல்ல விஸ்தாரமா வாசிக்கிறதுக்கான ஒரு நல்ல வசதி ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு வசதி அவர்களுக்கு விடியிறவில்லையும் வாசிச்சதுனால கிடைச்சது. ராக ஆலாபனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு மரபெல்லாம் அவர்கள் விட்டு விட்டார்கள். விட்டு விட்டார்கள் சூழ்நிலை அவர்கள் உழ வைத்தது. தமிழ்நாட்டில் கூட இப்ப நாகசுரத்தை பார்க்கணும்னா வெளியிலதான் பார்க்கலாம், கோயில்ல பார்க்க முடியாது. கோயில்கள்ல நாகசுரத்துக்கான ஆதரவுகள் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. சுவாமி புறப்பாடு குறைஞ்சு போச்சு. முறையாக நாகசுரம் வாசித்தல், முறையாக தமிழ் வாசித்தல், இறைவனை வீதி உலாவுக்கு எழுப்புதல், மற்ற வழிபாடுகளை செய்தல் என்பது கொஞ்சம் மறைந்து விட்டது.
நாகஸ்வரத்தில் மட்டுமே வாசிக்கப்படும் மல்லாரி இசைக்கு அடிப்படையாக அமைந்திருப்பது லயம் எனும் தாள கணக்குகள் என இசை நூல்கள் பறைசாற்றுகின்றன. அதன் வாசிப்புக்கென்று தனி இலக்கணமும் உள்ளது என்கிறார் மதுரையிலுள்ள தமிழிசை வல்லுநரும் ஆர்வலருமான நாவண்ணா மம்மது.
இப்ப வந்து கோவில்ல நம்ம பார்க்கலாம் மூலமூர்த்தி, உற்சவ மூர்த்தி. அந்த உற்சவ மூர்த்திக்கு நல்ல தமிழ் பெயர் வந்து வைணவ மரபுல சொல்லுவாங்க, எழுந்தருளும் திருமேனி அப்படின்ட்டு. அப்ப அந்த உற்சவ மூர்த்திக்குரிய அந்த தெய்வ விக்கிரகத்தை அந்த சப்பரத்திலே தேர்த்தட்டிலே வைத்து கோவில் இருந்து நாம் வெளியே வரும் பொழுது தேர் மல்லாரி அல்லது பெரிய மல்லாரி அப்படின்னு வாசிப்பாங்க. அடுத்து இறை திருமேனியை திருமுழுக்காட்டு செய்யும் பொழுது அதற்கு ஒரு மல்லாரி வாசிக்கிறார்கள், அதற்கு பெயர் தீர்த்த மல்லாரி. அடுத்து இறை திருமேனிக்கு திரு அமுது படைக்கும் பொழுது ஒரு மல்லாரி வாசிக்கின்றார்கள், அதற்கு திரு தளிகை மல்லாரி என்று பெயர். இதெல்லாம் நாகஸ்வரத்திற்கே மட்டும் உரியது. இந்த மல்லாரி என்பது கம்பீர நாட்டை என்ற ஒரு பெண், அதற்கு பழைய பெயர்லாம் நட்டப்பாடை நைவளம் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த கம்பீர நாட்டினுடைய சுரங்களை எடுத்துக்கொண்டு அதற்கே நாகஸ்வரத்திற்கே உரிய முறையில் நீட்டி முளைக்கி மிகுந்த வலிமையான ஒரு பிரயோகம், சுரங்களுடைய பிரயோகத்தில் நாகசுர வாசிப்பு தான் அந்த மல்லாரி என்பது. அதுக்கு சாகித்யம் கிடையாது, அந்த கம்பீர நாட்டினுடைய சுரங்களை மட்டும் வாசிப்பது நாகசுரத்திற்கே உரியதுதான். இப்ப சாமியை வந்து அலங்காரம் பண்ணி வெளியே கொண்டு வரும் பொழுது அந்த வந்து உடக்கூர் வாசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருவிழா இதெல்லாம் முடிஞ்சு சாமி வந்து கோயிலுக்கு திரும்ப இருப்பிடத்திற்கு செல்லும் பொழுது எச்சரிக்கை அப்படின்னு ஒண்ணு வாசிக்கிறாங்க. அந்த எச்சரிக்கை என்ன அப்படின்னா கண்ணீர் கழித்தல் அப்படிங்கிறது. இத மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நாசுரத்திற்கென்று ஒரு ரட்டி, அதற்கான ஒரு மல்லாரி, ஒரு உடக்கூறு, எச்சரிக்கை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்முடைய திருக்கோயில் இசை முறையில நிறைய இருந்திருக்கு. இந்த முறைகள்லாம் ஒரு சில கோயில்கள்ல தான் இன்னும் மிச்சம் இருக்கு. எனக்கு அந்த காலத்துல பெரியவர்கள்லாம் எங்க ஊர்ல வந்து எல்லாம் சொல்லும் பொழுது சாமி எந்த இடத்துல இருக்குன்ட்டு நாசுரத்துல அந்த ராக வாசிப்பதை வைத்து சொல்லுவாங்க. நம்முடைய கோயில்கள்லாம் வந்து பல்கலைக்கழகங்கள்னு சொல்லணும். நீங்க நுண்கலைகள் ஐந்து கலைகளையும் நம்ம கோயில்கள் தான் வளர்த்திருக்கு. கட்டடக்கலை, சிற்பக்கலை, சித்திரக்கலை, இசைக்கலை, ஆடற்கலை.
மல்லாரி வாசிப்பில் கற்பனைக்கு பெரிய அளவுக்கு இடம் இருந்தாலும் அதே அளவுக்கு சவால்களும் உள்ளன. அதுவே ஒவ்வொரு வித்வான்களின் வாசிப்பையும் தனிமைப்படுத்தி காட்ட வழி செய்தது. மல்லாரி இசை குறித்து மூத்த தவில் கலைஞர் அரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல்.
இந்த சாயிபர் போட வச்சுன்னா மல்லாரி கம்பீர நாட்டைக்குள்ள ராகத்தின அமைப்பே சுரங்கள் அஞ்சு. அதுக்கு முன்னாடி இந்த தவுள்ல வாசிக்கப்படுற நடை இருக்கு பாருங்க, அதுவும் கெண்ட நடை, அது அஞ்சு தான். மல்லாரிகள் ஆரம்பிக்கிற போது ஸ்டார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கம்பீர நாட்டை ராகம் ஆரம்பிக்கிறதுன்னா டன் 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 அப்படி போயிட்டு இருக்கு கற்பனையா. இதுல ஒரு அஞ்சு நிமிஷம் போனதுக்கு அப்புறம் தான் நாட்டை ராகமே ஆரம்பிப்பாங்க. கற்பனை திறன் அங்கேயும் வேணும்.
தமிழகத்தை பொறுத்தவரையில் மல்லாரி வாசிப்பு மற்றும் பாரம்பரியம் ஆகியவை தொடர்பில் சிதம்பரம் நகருக்கும் அங்குள்ள நடராஜர் ஆலயத்திற்கும் முக்கிய பங்கு இருந்துள்ளன என்று பல இசை வல்லுநர்கள் கூறுவார்கள். இது பற்றி சிதம்பரத்தை சேர்ந்தவரும் பல ஆண்டுகளாக அங்கு நடைபெறும் உற்சவங்களை கண்டு அது குறித்து எழுதி வருபவருமான இசை ஆர்வலர் ராமசுப்ரமணியம் அவர்களுடன் பேசினேன்.
அந்த மல்லாரி என்கின்ற அந்த இசையை கேட்கறதுக்காக அங்கு பெரும் கும்பல் வரும். ரசிகர்கள் அந்த மல்லாரியை கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வருவாங்க. அந்த மல்லாரிக்கு அப்படின்னு சொன்னா ராதாகிருஷ்ணன் பிள்ளை தான். அவரெல்லாம் வாசிக்கும் போது ஏராளமான கும்பல், சாமியும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு இவருடைய கச்சேரி கேட்கறதுக்காகவே வந்து நிற்பாங்க. ஆக அந்த மாதிரி ஒரு இருந்தது. இப்போ இல்லையா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கும் அதே மாதிரியே இருக்குது. அந்த ட்ரெடிஷன் இன்றைக்கும் ஒரு இம்மி அளவுக்கு கூட குறையாத அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது சிதம்பரம் நடராஜ கோயிலில் தான். ராதாகிருஷ்ணன் பிள்ளைன்னு சொன்னேன் இல்லையா, அவருடைய சிஷ்யர் ஆச்சாள்புரம் சின்னத்தம்பி பிள்ளைன்னு பேர், மிகப்பெரியவர், ரொம்ப பெரிய வித்வான். அவர் இந்த மல்லாரியை இன்றைக்கும் சிதம்பரம் கோயிலில் வாசித்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு இன்றைக்கி 90 வயசாகின்றது.
இப்போ சிதம்பரம் கோயிலில் நாதஸ்வரன் தவுளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த பாரம்பரியத்தை பேணி காக்கிறாங்க அப்படின்னா, இதே போன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற முன்னணி கோயில்களில் இருக்குதுன்னு சொல்லலாமா இல்லையா?
சிதம்பரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் நாதஸ்வரத்துக்கு, பாரம்பரியமாக வாசிக்கக்கூடிய வழி, இவைகளைப் போல வேற எந்த கோயிலையும் அவ்வளவு முக்கியத்துவம் தருவதான் எனக்கு படலை. இந்த மல்லாரிங்கிறது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதத்தில் அதை வாசிக்கணும். ராகன பார்த்தோன்னா கம்பீர நாட்டை ஒரு ஒரு தாளம் ஒரு ஒரு நாளைக்கு.
மல்லாரி இசையும் கால ஓட்டத்தில் சில மாறுதல்களை கண்டுள்ளன என்கின்றார் நாகஸ்வர கலைஞர் சேஷம்பட்டி சிவலிங்கம்.
அது கம்பீர நாட்டு ராகத்தில் தான் மல்லாரி வாசிக்கிறது. அதுக்கப்புறம் பல பெரியவங்க திருவையார் மல்லாரின்னு தனியாக ஒன்று போட்டாங்க, அப்புறம் ராக மாளிகை மல்லாரின்னு போட்டாங்க. இந்த பஞ்சரத்னத்தில் இருக்கு பாருங்க, அந்த அஞ்சு ராகத்தில் புதுசாக போட்டாங்க. மல்லாரின் போது கற்பனை ஞானத்தில் அங்கே அவங்கவுங்க தயார் பண்ணி வாசிக்கிறது. டிஃப்ரென்ஸ் தாளா, ஒவ்வொரு தாளம் அவங்கவுங்க மனசில் இதில் போடுறதோ அதில் வந்து அவங்க பண்ணிவிட்டு அதை விரிவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சுரம் கருப்பு கொடுப்பாங்க. இந்த மல்லாரி வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும் போது ஒரு கம்பீரமாக இருக்கும் கேட்குறது. அதனால தான் அந்த கம்பீர நாட்டையில் அதை வச்சுது. சுவாமி புறப்பட்டாச்சுன்றதுக்கு ஒரு அறிகுறி. இதுக்கு வந்து ஓவராக வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு வாசிக்க முடியாது.
மிகப்பெரிய பாரம்பரியமும் மரபும் கொண்டுள்ள மங்கள இசையை முன்னெடுத்து சென்ற கலைஞர்கள் தமது திறமையை செவ்வன அரங்கேற்ற உதவியவர்கள், அவர்களுக்கு நாகஸ்வரம் மற்றும் தவில் வாத்தியங்களை தயாரித்து கொடுத்தவர்கள். அவர்களின் நிலை இன்று எப்படி உள்ளது அடுத்த பகுதியில் பார்ப்போம்.
நேர்கள் இதுவரை கேட்டது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடர் 5 பகுதி. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன்.
அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை நோக்கி மேலும் ஆயிரக்கணக்கான குடியேறிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் ஜெர்மனியும் துருக்கியும் மேல் நெருக்கமாக செயல்பட்டு குடியேறிகள் பிரச்சனையை தீர்க்க முயற்சிப்பதாக உறுதி செய்திருக்கின்றன. அமெரிக்க வெளியுறவுத் செயலர் ஜான் கெரி அவர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பென்யாமின் நெட்டன்யாகுவையும் பாகிஸ்தான் தலைவர் முகமது அப்பாஸையும் விரைவில் கண்டு ஜெர்மனியில் பேச இருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.